நேற்றைய வாழ்க்கையை பற்றி. இன்று நாம் துயரங்களில் இருக்கிறோம், அல்லது நேற்றைய வாழ்க்கையில் நாம் சாதித்தவைகளை பற்றி பெருமை கொண்டவர்களாக இருக்கிறோம். நேற்றைய வாழ்க்கையை பற்றி நம்முடைய எண்ணம் என்ன என்று கேட்டால், நான் சாதித்துவிட்டேன், இவற்றையெல்லாம் நான் என்னுடைய சாதனைகளாக ஆக்கிக்கொண்டு என்று பெருமைப்படுகின்றேன். பெருமையில் வாழும் காலமெல்லாம் நான் இன்றைய வாழ்க்கையில் வாழவில்லை, நாளைய வாழ்க்கையும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் நேற்றைய வாழ்க்கையில் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எண்ணம் இல்லாமல் நான் இறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பெருமை கொண்டவனாக, பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நேற்றைய விஷயங்களில் நான் எண்ணம் கொண்டிருக்கும் பொழுது, நான் இறந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் இறந்து விட்டவர்களில் இருப்பவனாக இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதுக்கு எந்நேரமும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. திடீரென்று நாளைய வாழ்க்கையை பற்றி நான் எண்ணம் கொள்கின்றேன், எப்படி வாழப்போகின்றேன் என்று, அல்லது நான் எந்த குறையும் இல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய சுகபோகங்களுடன் என்றுமே நான் வாழ்ந்துவிடுவேன் என்ற ஒரு எண்ணம். நீங்கள் என்றுமே வாழ்ந்து விடுவீர்கள் என்ற எண்ணம் இருக்குமானால் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? நான் வாழ பிறந்தவன், வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது? அந்த எண்ணம் எனக்கு முக்கியமாக நேற்று வாழ்ந்த வாழ்க்கையுடைய அந்த சுகபோகங்களும், நேற்றைய வாழ்க்கையில் நான் சாதித்துவிட்டேன் என்ற அந்த பெருமையும் கொண்டு இன்று வாழ வேண்டுமா என்று கேட்டால், நாளைய வாழ்க்கையில் நான் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கின்றேனோ அது எனக்கு நிகழ்ந்தாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் அமைக்கின்றான் அடுத்தது என்ன, அடுத்த வாழ்க்கை என்ன என்பதை பற்றி. அடுத்த வாழ்க்கையை பற்றி என்ன எண்ணுகின்றீர்கள், நான் உங்களுக்கு அறிவித்ததை எண்ணுகின்றீர்களா, அல்லது எந்த எண்ணமுமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஜடமாக மறந்து போனவர்களாக, அல்லது மறந்துவிட்டவர்களில் நாம் ஆகிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால், நிச்சயமாக நாம் பெரும்பாலும் மறந்துவிட்டவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மறதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மறதி என்று ஒன்று இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு போதை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அல்லது நாளைய விஷயத்தை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் இன்றிருக்கக்கூடிய சுகபோக நிலைகள் நாளைக்கும் இருக்கும் என்ற விதத்தில் நான் ஒரு போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவ்விதமாக நீங்கள் வாழ முடியும் என்பது உண்மையானால் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது? இன்னும் நாட்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது? பின்னர் உங்களுக்கான ஒரு சோதனையாக உங்களை உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக, உங்களுடைய போதையிலிருந்து மறதியிலிருந்தும் உங்களை எடுக்கும் விதமாக ஒரு சோதனையை, ஒரு சின்ன ஒரு வேதனையை உங்களுக்கு சமீபமாக கொண்டு வருகின்றான். நீங்கள் வேதனை அனுபவிப்பதற்கு முன்பாகவே இது உங்களுக்காக, நீங்கள் உங்களுடைய சுயநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு சிறு கவலையையும் பயத்தையும் கொண்டு வருகின்றான். நாளைய வாழ்க்கையை பற்றி இந்த கவலையோ பயமோ இல்லாமல் ஒரு நாளும் கூட நம்மால் நிம்மதியாக வாழ முடிவதற்கு இல்லை. ஏதாவது ஒரு தருணத்தில் கவலையும் பயமும் வந்து பிறகு மறக்கப்படுகின்றது. எவ்விதமாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, யார் நிகழ்த்துவது? பெரும்பாலும் நாம் ஒன்று துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் இறந்துவிட்டவர்களை பற்றி, அல்லது நாம் பெருமை கொண்டு பெருமகிழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் சாதித்தவைகளை பற்றி. இறந்த கால வாழ்க்கையை உங்களுக்காக இன்று அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும், உங்களுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் வாழவில்லை, வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்களா என்று கேட்டால், ஆம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னவெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில் என்று கேட்டால், என்னுடைய இதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, என்னுடைய மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, என்னுடைய கஷ்டங்களாக தேவையில்லாத கழிவுகளாக இருக்கக்கூடியவை என்னுடைய மூச்சு மூலமாகவும் என்னுடைய சிறுநீர் மூலமாகவும் மலம் மூலமாகவும் வெளியேற்றப்படக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய கழிவுகள் நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை நாம் அறிகின்றோமா என்று கேட்டால் இல்லை. நேற்றைய உணவு இன்று இருக்கலாமா என்று கேட்டால் கூடாது. நேற்றைய உணவினுடைய சக்தி இன்று எனக்கு வாழ்க்கையாக இருக்கிறதா என்று கேட்டால் ஆ. அப்படி என்றால் நன்மைகள் உங்களுடைய நேற்றைய எண்ணங்களில், நேற்றைய வாழ்க்கையில் வாழ்ந்த அவ்வளவு வாழ்க்கையினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நன்மைகள் அவ்வளவும் எனக்கு வேண்டும், தீமைகள் நீக்கப்பட்ட நிலையில் நான் இருக்க வேண்டும் என்பதுதான். என்னுடைய நன்மைகளில் நான் வாழ விரும்புகின்றேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நேற்று நீங்கள் உண்ட உணவு இன்று கழிவாக வெளியேறவில்லை என்றால் உங்களுடைய உடல்நலம் கெட்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சுகாதாரமாக இல்லை. உங்களுடைய மனதிற்கும் சரி, உங்களுடைய உடலுக்கும் சரி, நாம் சுகாதாரமாக இல்லை. அப்படியானால் நேற்றைய வாழ்க்கையினுடைய கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். நேற்றைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் எனக்கு ஒரு நல்லறிவையும் நல்லுணர்வையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய உணவிலிருந்து உயிர் வேண்டுமா, அதனுடைய உயிரோட்டமிக்க அந்த அழகு வேண்டுமா, அல்லது அந்த உணவு தான் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் உணவு கூடாது, உணவு நீக்கப்பட வேண்டும். அதுபோல உயிர் சக்தி கிடைக்கப்பட வேண்டும். உயிர் சக்தி கிடைக்கப்பட்டுவிட்டால் அந்த உணவு இறந்துவிட்டது. தண்ணீரிலிருந்தும் அதனுடைய உயிர் சக்தி கிடைக்கப்பட்டுவிட்டால் அந்த தண்ணீர் இறந்துவிட்டது. காற்றிலிருந்தும் நாம் சுவாசிக்கும் பொழுது உயிர் மூச்சு அது கிடைக்கப்பட்டுவிட்டால் மீதமுள்ள மூச்சு, இறந்த மூச்சு அது வெளியேற்றப்பட வேண்டும். நேற்றைய வாழ்க்கையில் இருந்த உங்களுக்கான தேவைகள் என்னவென்றால், அதில் உள்ள நன்மைகள் என்ன, எவ்விதமாக அது எனக்குள் ஈர்க்கப்பட்டது, பிறகு அதனுடைய கழிவுகளும் நீக்கப்பட்டுவிட்டன, அது எவ்விதம், என்னுடைய நல்லுணர்வு எனக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய உயிர் வாழ்க்கைக்காக வேண்டி எனக்கு நல்லது இருக்குமானால் நாளைய வாழ்க்கைக்கான பதில் என்று இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் செத்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறந்த காலத்தில் வாழும் காலமெல்லாம் துக்கத்திலும் அல்லது பெருமகிழ்ச்சியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை விட்டும் பறிபோய்விட்டதன் துக்கமே என்றும், நான் சாதித்து விட்டதன் பெருமையை கொன்றும். இந்த இரண்டுமே நேற்றைய வாழ்க்கையிலிருந்து நாம் விளக்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். அது கழிவுகள், ஆனால் அதில் நன்மைகளும் இருந்திருக்கின்றன, சுகங்களும் இருந்திருக்கின்றன. உங்களுக்கு கிடைத்திருக்கிற சுகங்கள் அவ்வளவும் உயிர் சக்தியின் மூலமாக கிடைக்கப்பட்டவை. உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியின் மூலமாக கிடைக்கப்பட்டவை. இறந்த கால நிகழ்ச்சிகளில் இருக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளிலிருந்து நான் அறிந்து கொண்டவை என்ன, அதிலிருந்து நான் புரிந்து கொண்டவை என்ன, அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் என்ன, என்னிடமிருந்து நான் சம்பாதித்தது என்ன, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நான் சம்பாதிக்கவில்லை, அது நிகழ்ந்தது. நாம் தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு உங்களுக்கான ஒரு பதிலாக இருக்குமானால், இப்பொழுது நீங்கள் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், சம்பாதித்து காட்டுங்கள். பல துயரங்களுக்கிடையே, பல வேதனைகளுக்கிடையே நன்மையை சம்பாதித்து பாருங்கள். இல்லை, அது நாளைக்கு நிகழும் என்று நம்புகின்றேன். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பப்படியான ஆசை கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் ஒரு காலம் முடியாது. நான் நம்புகின்றேன் நடக்கும் என்று. இவ்விதமாகத்தான் கடந்த கால வாழ்க்கை ஒவ்வொன்றுமே நமக்காக நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் சாதித்தவை எதுவும் கிடையாது, சாதிக்க இருப்பது எதுவும் கிடையாது, சாதிக்கவும் முடியாது என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவதற்கோ பெருமை கொள்வதற்கோ இங்கு இடம் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிப்பவர்கள் இல்லை, அவன் கொடுத்தால் தவிர. பிறகு அவன் எதை கொண்டு நமக்கு கொடுக்கின்றான் நன்மைகளையும் தீமைகளையும் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள், துக்கமும் அடையாதீர்கள். எதனை நீங்கள் இழந்து விட்டீர்களோ அதை பற்றி துக்கம் அடையக்கூடாது. ஏனென்றால் நாளைய வாழ்க்கை அதோடு சிறந்தது. எப்படி நாளைய வாழ்க்கை அதோடு சிறந்தது என்றால், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது சிறந்ததாக விளங்க வேண்டும். இனி வரும் வாழ்க்கை எனக்கு சிறந்ததாக விளங்க வேண்டும், நாளைய வாழ்க்கை எனக்கு நன்மையுடையதாக விளங்க வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் அமைத்தது நான் தான், நீங்கள் அல்ல. நீங்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த துக்கத்தை மறைப்பதற்காக அல்ல, அது மறைய வேண்டியதுதான். அதற்காக ஆறுதல் கொள்வதற்காக அல்ல, அது ஆறுதலுக்குரிய விஷயமும் அல்ல. எந்த ஒரு பொருளும் நீங்கள் உட்பட மறைய வேண்டிய ஒரு நாள் உண்டு. பிறந்துவிட்டால் மறைய வேண்டிய அந்த நாள் உங்களுக்கு உண்டு. அதனை நீங்கள் அறிவிக்கப்பட்டே படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையிலும் சரி, எப்பொழுது எனக்கு என்னுடைய வாழ்க்கை முடியும் என்று தெரியாது, அந்த அளவுக்கு அது சத்தியம். அதனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்பொழுது நான் நேற்றைய வாழ்க்கையை பற்றி பெருமை கொள்கின்றேன். எங்கு நாம் தவறுகின்றோம், ஏன் நமக்கு கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறிய வேண்டி மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றது. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை கொண்ட எண்ணம் நிச்சயமாக உங்களை நாளைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும், மறதியிலாக்கிவிடும், போதையிலாக்கிவிடும். ஒவ்வொன்றும் அழியும், நீங்கள் அழிவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அழியுமா, நிரந்தரமாக இருக்குமா என்று கேட்டால் நானே அடியும் போது என்னுடைய செயல்பாடுகளும் நிச்சயமாக அடியும். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், என்னை பற்றிய ஒரு செய்தி எனக்கு பின்னரும் விளங்க வேண்டும், என்னை பற்றி புகழக்கூடிய விஷயமாக எனக்கு பின்னரும் நான் விட்டுச் செல்ல விரும்புகின்றேன் எனக்குரிய சின்னமாக. நிச்சயமாக உங்களுடைய சின்னங்களும் அடியும், உங்களுடைய எண்ணங்கள் உங்களை விட்டும் எப்படி அடிக்கப்பட வேண்டும், நேற்றைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நாளைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்குரியதில்லை. நன்மையாக நீங்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறானால், நன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறானால் அது உங்களிடமல்ல. ஆனால் தீமைகள் அனைத்தும் நிச்சயமாக உங்களிடம் இருக்கின்றது. இன்று நீங்கள் நாளைய வாழ்க்கையை காட்டிலும் நேற்றைய வாழ்க்கையில் அதிகமாக எண்ணம் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு ஒரு கைகால்கள் வலி இருக்கின்றன, எனக்கு ஒரு வயிற்று வலி இருக்கின்றது, நான் இப்பொழுது சுகமாக வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றேன். ஆனால் நேற்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதனுடைய அறிவாக நான் படித்தும் பார்த்தும் கேள்விப்பட்டும் இருப்பதெல்லாம் இந்த வழி இதுவாக இருக்கும், இது போகாது. இந்த வழி எவ்வளவு மோசமானதாக ஒரு வியாதியாக இருக்கலாம், இது போகாது. எந்த ஒரு வியாதியும் படுமோசமான நிலையை கொண்டு அது எனக்கு அமைந்துவிட்டது, எனக்கு போகுமா போகாதா என்ற கவலை கொஞ்சம் நாள் தான், 2 நாட்கள் 3 நாட்கள் நீடித்தால் போதும் கவலைப்பட்டு கொண்டுவிடும், இது போகுமா போகாதா என்று. ஆனால் உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது போக வேண்டும். உங்களுடைய நேற்றைய அறிவு கடந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பதன் காரணமாக அவ்வளவு குப்பை கோலங்களையும் இறக்கக்கூடியதும் இறந்துவிட்டதும் இறந்த காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரமெல்லாம் அவ்வளவு கூலங்களும் என்னுடைய மனதில் வருகின்றன. இறைவனுடைய ஒரு வாக்கு சுகமாகுங்கள் என்று அந்த வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் நினைக்காது, மறந்து போய்விடும். இந்த குப்பை கூலங்களுக்கிடையே மாணிக்கம் போன்று எங்காவது அது மறைந்திருக்கும். அந்த குப்பை கூலங்களை நீக்கினால் தவிர அந்த மாணிக்கம் என்ற பிரகாசத்தை உங்களால் பார்க்க முடியாது, அந்த ஒளியை அடைய முடியாது, பாதையை நீங்கள் அடைய முடியாது, உங்களுடைய தேவைகள் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் இழந்து விடுவீர்கள். நேற்றைய வாழ்க்கையில் வாழாதீர்கள். ஒரு காலம் நாம் தெளிவி பார்க்கக்கூடாது. அந்த நன்மைகளை நீங்கள் வாடுங்கள். நீங்கள் செய்தவை எதுவுமே இல்லை நன்மையாக இருக்கும் பட்சத்தில், தீமைகள் அவ்வளவும் நீங்கள் உங்கள் கைகளாலும் உங்கள் வாய்களாலும் உங்கள் கால்களை கொண்டும் நீங்கள் சம்பாதித்ததை தவிர வேறு எங்கிருந்தும் உங்களுடைய தீமைகள் வரவில்லை. அந்த தீமைகள் நிகழ்ந்த பிறகு இனி நான் என்னுடைய அறிவை கொண்டு செயல்படக்கூடிய விதத்தில் கைகால்களை உபயோகப்படுத்தக்கூடாது, என்னை ஞானங்களின் மூலமாக வழிகாட்டப்படக்கூடிய அந்த விஷயங்களில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு சின்ன அசைவுக்கு கூட நன்மைகள் வேண்டும் என்று விரும்புங்கள். வீணான வாழ்க்கை எனக்கு கூடாது என்று ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் நன்மைகள் நிகழ வேண்டும், நன்மைகள் உருவாக வேண்டும் என்று விரும்புங்கள். வீண் பேச்சுகளும் அரட்டைகளும் கூடாது. வீணான வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனைகள் இருக்கட்டும், இந்த சிந்தனையில் நன்மைகள் இருக்கின்றன, நான் அந்த நன்மைகளை விரும்ப வேண்டுமே தவிர அதனை நான் இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்வதில்லை. எனக்கு வழி தெரியுமானால் இன்று நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இன்று என்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது அந்த சக்தி என்னிடம் இல்லை என்பதை நான் நம்புகின்றேன், ஆனால் வேண்டும் என்று விரும்புகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, நன்மையை மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் விரும்புகின்றீர்கள். விருப்பம் என்பது எனக்காக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நான் அமைய வேண்டும். அந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் அதனை நான் எண்ணவில்லை, எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் உங்களுடைய தேவை என்பதை, அந்த தேவையை நான் அழகானதாக உணர்த்தப்படுகின்றேன், அத்தியாவசியமானதாக உணர்த்தப்படுகின்றேன். இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய விஷயங்களை கொண்டும் நேற்றைய படிப்பை கொண்டும் அறிவை கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதில் எனக்கு கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களைத்தான் நான் கல்வி அறிவாக வைத்திருக்கின்றேனே தவிர எனக்கு நன்மையும் சுகத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கல்வி அறிவாக அமைக்க முடியாது. என்னுடைய மருத்துவ கல்வி அறிவு எனக்கு அறிவிக்கின்றது கவலையும் பயமும் மட்டும்தான். உங்களுக்கு நோய்கள் வரும், நோய்கள் வரும் முன்னே அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதோ நோய்களே இல்லாமல் வாழ வேண்டும் மட்டுமல்ல, சுகங்களோடு சுகங்கள் சேர்த்து வாழ வேண்டும். இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது நோய்களை நீக்க வேண்டும், நோய்கள் வந்து சுகவீனம் ஏற்பட்டு விடாமல் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். உங்களுக்கு அறிவிக்கப்படுவதோ அந்த நோய்கள் மட்டும் உங்களை தீண்டக்கூடாது என்பது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய சுகங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. இதில் எது உண்மை என்று கேட்டால், நிச்சயமாக எனக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுகத்திற்கு மேல் சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும். இந்த சுகத்திற்குமே இன்னொரு சுகம், இந்த வாழ்க்கைக்குமே இன்னொரு நல்வாழ்க்கை, இந்த ஒரு தகுதிக்கு மேல் மற்றொரு உயர்வு, இதனை நான் எண்ணம் கொண்டிருக்கின்றேன், எனக்கு வேண்டும் என்று. இந்த எண்ணத்தை நான் கொண்டிருக்கின்றேன், யார் எனக்கு அறிவித்தது? என்னை படைத்த அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க இறை சக்தி என்னை படைத்திருக்கின்றது. நான் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை, நான் படித்து கல்வி அறிவு பெற்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நேற்றைய அறிவையும் அனுபவங்களையும் கொண்டு கெட்டதை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு அழிவுக்குரிய பாதையை எனக்கு காட்டக்கூடிய கல்வி அறிவும் மனிதர்களுடைய போக்கும் அவர்களுடைய வழிமுறைகளையும் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய உலகத்தில் எப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறந்த கால வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய அறிவை உபயோகப்படுத்தும் பொழுதெல்லாம் இந்த செத்துவிட்ட பிணத்திற்குத்தான் இறைவன் கொடுக்கின்றான், நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழுங்கள் என்று. நல்ல வாழ்க்கை என்பது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு மிக்க ஒரு வாழ்க்கை, உணர்வு பூர்வமான வாழ்க்கை, உளப்பூர்வமான வாழ்க்கை. உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருப்பதற்கு நான் பொருத்தமாக வாழ வேண்டும். உள்ளத்தில் எது நன்மையாக அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு பொருத்தமாக நான் வாழும் பொழுது உணர்வு மிக்க வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் விதித்த அந்த எண்ணத்திற்கு பொருத்தமான வாழ்க்கையை, இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யார் இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள். உங்களுடைய எண்ணத்தை இப்பொழுதும் கவனியுங்கள். உங்களுடைய எண்ணம் ஒன்றுதான், சிறப்பான வாழ்க்கை வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும், இதனை நீங்கள் விரும்புகின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் கழிவுகளை நீக்குங்கள். நேற்றைய அறிவு கழிவாகும். அந்த அறிவில் உங்களுக்கு இன்று இறைவன் அறிவிக்கக்கூடிய, நீங்கள் அழகாக விரும்பக்கூடிய, ஆம் எனக்கு வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், சிறப்பான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்கள் அடையாளம் காண்பவர்கள் இல்லை, ஆனால் உணர்வு பூர்வமாக இது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் தெளிவாகவும் நல்லறிவுடனும் நல்லுணர்வுடனும் விரும்பக்கூடியவர்கள் தான். உங்களுடைய வாழ்க்கை என்று மாற வேண்டும். அத்தியாயம் 46 மூன்றாவது வசனம், அத்தியாயம் 46 மூன்றாவது வசனம், வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டே இல்லாமல் நாம் படைக்கவில்லை. உங்களுடைய உள்ளம் என்பது, மனம் என்பது வானங்களுக்கு சமமானது. வானங்களில் உள்ள அவ்வளவையும் எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியது. உங்களுடைய உடலானது பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவையும் அனுபவித்துவிட வேண்டும் என்று உங்களுடைய உடல் விரும்பும். உங்களுடைய உடல் ஆசைப்படக்கூடியதும் உங்களுடைய மனம் விரும்பக்கூடியதுமாக இரண்டு விதங்களில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மனதில் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் உங்களுடைய மனதிற்கு கொண்டு வந்து இவையெல்லாம் நடந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணக்கூடியது. உங்களுடைய உடல் என்று வரும்பொழுது இருக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை என்று இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் உங்களுக்கு நிகழ வேண்டிய பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இதில் நன்மையானதை நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுகின்றீர்கள், தீமையானதை எவ்வளவு நீங்கள் வெறுக்கின்றீர்கள் என்பதும் அதில் அடங்கியிருக்கின்றது. இந்த நன்மையானவற்றில் உங்களுக்கு ஏதேனும் பங்கு உண்டா என்று கேட்கும் பொழுது அது இல்லை என்பதை நீங்கள் அறியும் பொழுது இறைவன் உங்களை பற்றி திருத்தருகின்றான். ஆனால் வேண்டும், என்னிடம் இதற்கான எந்த விதமான தகுதியும் கிடையாது, இதனை நான் அடைவதற்கும் அவ்வளவையும் நான் விரும்பியதெல்லாம் இன்று நான் வாழ்வதற்கு தகுதி கிடையாது. அடுத்தது உங்களுடைய உடல் சுகமாக இருக்கின்றது, உலகத்தில் அவ்வளவு படுத்துவிட்டாலும் நீங்கள் சுகத்தை அனுபவிக்க முடியுமா என்று கேட்டால் அந்த சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, ஆனாலும் ஆசைப்படுகின்றேன். ஒரு சாப்பாடு இருக்குது, நல்ல உணவாக ஒரு 4-5 ஐட்டம் தான் இருக்குது, இது எல்லாமே எனக்கு பிடிக்குதுன்னு ஆசை இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ஆனால் உலகத்தில் உள்ள அவ்வளவு சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவது உங்களுடைய அறிவு நிச்சயமாக செத்துவிட்டது. உங்களுடைய அறிவு எப்பொழுதுமே எப்போது இந்த உலகத்தில் அவ்வளவையும் அனுபவிக்க வேண்டும், சுகபோகங்கள் வாழ வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, நாம் செத்தவர்கள் எப்படி இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட என்றைக்கே வயிறு முட்டி செத்து போகணும், அதே மாதிரி ஒரு அளவீடு இருக்கின்றது. அந்த அளவீட்டை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கான அளவு என்ன, அளவிடப்பட்டது எது, எனக்கான என்னுடைய தேவைகளுக்கு உரியது அது, விதவிதமான உணவு வகைகள் இருக்கின்றன, இது ஒன்று ரெண்டு எனக்கு பிடிக்கும், எல்லாம் பிடிக்கணும் அவசியம் இல்லை, இருக்கிறது காரணமாக எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு நினைக்கும் பொழுது நிச்சயமாக நான் நோய்வாய்ப்படுவேன் அல்லது இறந்தும் போகலாம். உங்களுடைய ஆசைகளில் சில தடைகள் இருக்கின்றன, சில தேவைகள் இருக்கின்றன, சில வேண்டாதவை இருக்கின்றன. பார்க்கும் பொருளெல்லாம் நன்றாக இருக்கின்றது, அவ்வளவும் வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். இதில் உங்களுக்கு அவசியமானது எது என்பதை மட்டும் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று சிறப்பாக இருக்கிறது. நாளைய வாழ்க்கையில் வித்தியாசமான எண்ணம். ஒரே நாளில் வந்து ஒரு உணவு பிடிக்கும், இன்னொரு உணவு பிடிக்காது. மற்றொரு நாள் ரொம்ப நாளாச்சு, இப்போ அந்த உணவு பிடிக்காது, இந்த உணவு வேண்டாம், ஒரே மாதிரியான வாழ்க்கை வேண்டாம், விதமான வாழ்க்கை வேண்டும். இவ்விதமாகவே நமக்காக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுப்புறத்தில் நான் பார்க்கக்கூடிய, என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய பார்வையில் எனக்கு புலப்படக்கூடிய ஒவ்வொன்றிலும் அவ்வளவும் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் அவ்வளவும் தேவையில்லை. இன்றைய தேவைக்கு என்ன, இப்பொழுது தேவைக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள், உங்களுடைய எண்ணம் செயல்பட்டுவிடும். நேற்றைய வாழ்க்கைக்குள் போகக்கூடாது, அது இறந்த கால வாழ்க்கை. உங்களுடைய மனம் அறிவிக்கின்றது உங்களுடைய தேவை என்ன என்பதை, அத்தியாவசியமான தேவை என்பது என்ன என்பதை உங்களுடைய மனம் அறிவிக்கின்றது. உலகத்துடைய பொருள்களா மனதுக்கு தேவையான உங்களுடைய நிம்மதியும் அமைதியுமா என்று கேட்டால், உங்களுடைய பதில் உலகத்தின் தேவைகள், உலகத்தினுடைய சுகபோகங்களில் வாழக்கூடிய அந்த ஆசைகளை கொடுக்கக்கூடிய உணர்வை காட்டிலும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அது விரும்பக்கூடிய நிம்மதியும் அமைதியும் நிச்சயமாக என்னுடைய தேவையாக இருக்கின்றன என்பதை நான் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை உணர முடியும். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அவ்வளவு சுகங்களும் அவ்வளவு நன்மையும் உங்களுடைய மனதுக்கு பொருத்தமாக நீங்கள் உங்களுடைய உடல் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். மனம் உடல் இந்த இரண்டில் சுகத்தில் நான் வாழ வேண்டும் என்றால், உடல் சுகத்தில் நீங்கள் வாழ முடியாது, மனதின் சுகத்தில் வாழ முடியும். நான் ஒரு பொருளை பார்க்கின்றேன், அழகாக இருக்கின்றது, அழகாக இருக்கிறது என்று சொல்வது அந்த பொருள் அல்ல, இந்த மனம் சொல்கின்றது. இன்று இந்த மனிதர்களெல்லாம் நான் சந்தித்தேன், மனதுக்கு சுகமாக இருக்கின்றது. மனதுக்கு அந்த மக்களிடம் எந்த சுகமும் இல்லை. இன்று இந்த நிகழ்வு எனக்கு பிடிக்கவில்லை, என் மனதுக்கு நிகழ்கூடிய நிகழ்ச்சி அல்ல, என் மனதுக்கு பிடிக்கவில்லை. எனக்கு தோள்பட்டை வலிக்கிறது, இங்கு வலிக்கிறது, இங்கு இல்லை. இதற்கு வழி வேண்டாம் என்று கூறுவதும் இங்குதான். எங்கு கேள்வியோ அங்கே பதில் செல்கின்றது. எனக்கு இந்த வழி வேண்டுமா வேண்டாமா, வேண்டாம் இங்கு கூறுகின்றது. வழி இருக்கிறதா, இருக்கிறது, இங்கேயா, இங்கே கை கட்டும். பொருள் மீது உங்களுடைய நாட்டங்கள் குறைய வேண்டும், மனதில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அறியுங்கள். பொருள் என்பது உங்களுடைய உடலாக இருக்கின்றது, மனம் என்பது பார்க்க முடியாத அருபமான சக்தியாக இருக்கின்றது, பூமி என்பது பொருளாக இருக்கின்றது, வானங்களுக்குரிய சக்தியானது பூமியில் இறங்குகின்றது, அதனுடைய விளைச்சல் பிறகுகின்றன. பூமியில் இல்லை என்று கூறக்கூடாது, வானங்கள் இருந்து இறங்கவில்லை. நான் தான் ஒழுகின்றேன், நான் தான் பயிர்கின்றேன். எப்பொழுது விலைவாசி ஏறிவிட்டது, ஏன் ஏறிவிட்டது, எனக்கு மகசூல் இல்லை, பயிர்கள் அன்றவில்லை, காய்கறிகள் உருவாகவில்லை, உற்பத்தியாகவில்லை, ஏன் என்று கேட்டால் வானங்களிலிருந்து இறங்குவது குறைந்துவிட்டது. இந்த விளைச்சல்களுக்காக பூமி வானத்தை பார்த்திருக்கின்றது, அதனுடைய விளைச்சல்களும் வானத்தை எதிர்நோக்கியிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையும் வானத்தில் இருக்கின்றதே தவிர இந்த பூமியில் இல்லை. நீங்கள் விரும்புவது இந்த மனம் வானங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்துங்கள், உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த வானங்களில் உங்களுக்கான மாற்றங்கள், உங்களுடைய பூமியில் உங்களுடைய தேவைகளை விளைவிப்பதற்கான மாற்றங்கள் நிகழ்கின்றது. மழை இல்லை என்று எண்ணுகின்றோம், அந்த இல்லை என்பதற்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள், இல்லை என்று கூறாதீர்கள். வேண்டுமா வேண்டாமா அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, இல்லை என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையை கூறக்கூடாது. பெரும்பாலும் நாம் மழை இல்லை என்று கூறுகின்றோம், வறண்டு விட்டது என்று கூறுகின்றோம், தண்ணீர் இல்லை என்று கூறுகின்றோம். இல்லையா அல்லது உங்களுக்கு வேண்டுமா? வேண்டும் என்று இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இல்லை என்று கூறுவதன் காரணம், கண்கள் வெளிப்பட பார்வையை கொண்டு பொருள்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய பாதிப்புகளையும் அந்த விளைச்சலையும் பார்க்கின்றோம் தவிர, என்ன வேண்டும் என்பது எங்கு இருக்கின்றது? மனதில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, பொருள்களில் இல்லை. உருவ வழிபாடு செய்யாதீர்கள், மனதின் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அங்கு வேண்டும் என்று இருக்கின்றது, இங்கு இல்லை என்பதை பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன இல்லை என்று சொல்லி தெரிய வேண்டுமா, வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டுமா என்று கேட்டால், பிரார்த்தனையோடு வேண்டும் என்று விரும்புங்கள், இல்லை என்று கூறாதீர்கள். கெட்டவற்றை நீங்கள் மறந்துவிடுங்கள், நல்லவற்றை விரும்ப வேண்டும், வேண்டும் என்று. உடலில் வலிக்கிறது, வலி இருக்கிறது, அது போக வேண்டும், இங்கிருக்கின்றது, இதனை விரும்புங்கள். வழி போக வேண்டும் என்று விரும்புங்கள், வழி இருக்குது என்று கூறாதீர்கள், உரு வழிபாடு செய்யாதீர்கள். இங்கு இந்த உறுப்பானது வலிக்கும் பொழுது இது பேசவில்லை, இங்கு பேசுகின்றது. உணர்வானது இங்கு அமைக்கப்பட்டுவிட்டது, இது கூறுகிறது, வழி இருக்கிறது. அதே நேரம் வழி வேண்டாம் என்ற இறைவனுடைய வாக்கு இறங்குகின்றது. உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த அறிவு வேலை செய்யவில்லை என்றால், இந்த நல்லறிவு துளங்கவில்லை என்றால், நீங்கள் பொருள் அடிப்படையில் வாழ்வீர்கள். இங்கு கை கால்களை அசைப்பதும், பிறகு அதில் எண்ணெய் தேய்ப்பதும், மசாஜ் செய்வதும், ஊசி போடுவதும் ஒரு காலம் அது குணமாகாது. உங்களுடைய அறிவு பிணக்காட்டு அழிவு. நேற்று வரையில் எவற்றையெல்லாம் நீங்கள் கிரகித்தீர்களோ உங்களுடைய அனுபவங்களாக, அந்த அனுபவங்கள் அவ்வளவும் தீக்கிரையாக கூடிய கேடுகள், அதில் நன்மைகள் இல்லை. நீங்கள் அந்த அனுபவங்களை கொண்டு வாழ்கின்றீர்கள் அறிவாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு வழியானது அந்த உடலில் எங்கு வழியாக இருக்கட்டும், அது குணமாக போவதில்லை. உங்களுடைய தேவைகளாக உணவும் தண்ணீரும் காற்றும் இல்லை என்று கூறுவீர்களை தவிர, இருக்கிறது என்று கூறினால் மட்டும்தான் இங்கு நல்லறிவு பிறக்கும். உங்களுக்காக வானங்கள் இருக்கின்றது, உங்களுடைய தண்ணீரும் உங்களுடைய காற்றும் உங்களுடைய ஒளியும் உங்களுடைய படைப்பின் ரகசியமும் அங்கிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு துளி தண்ணீர் ஒடுகிறது என்றால் அந்த துளி தண்ணீரில் உங்களுக்கு காற்றிலிருந்து அந்த தண்ணீர் உருவாகின்றது. அந்த காற்று பூமி விளைவிப்பதில்லை, வானங்களிலிருந்து பூமி கிளங்குகிறது காற்று. தெளிவாக தெரியும், காற்று உயிரினங்களுக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. அந்த காற்று வானங்களிலிருந்து உங்களுக்கு இறங்குகின்றதா அல்லது பூமி அந்த காற்றை படைக்கிறதா என்று கேட்டால், இது நல்லறிவாக இருக்கின்றது. வானங்களிலிருந்து இறங்குகின்றது, வானங்களிலிருந்து காற்று வீசுகின்றது, புதிய காற்று படைக்கப்பட்டு பழைய காற்று நீக்கப்படுகின்றது. அது எப்படி நீக்கப்படுகின்றது என்பது யாரும் அறிய மாட்டார்கள். உங்களுக்கான பறவைகளை பாருங்கள், அவை வானங்களிலிருந்து படைக்கப்படுகின்றன. அவை எங்காவது பூமியில் விழுந்து செத்து கிடைக்காதான் பாருங்கள், கிடையாது. அடிபட்டு கீழே கிடந்தால் தவிர அது சாகாது, வானங்களிலேயே மறைகின்றது. வானங்களில் உருவாகுவதற்கான ஒவ்வொன்றுமே வானங்களில் சமாதி அடைய வேண்டும். பூமியிலிருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பூமியில் சமாதி அடைய வேண்டும். கடலில் உருவாகக்கூடியது நீரில், அது நீரிலேயே சமாதி அடைய வேண்டும். எப்படி நாம் இறந்த பிறகு இந்த மண் நம்மை ஒன்றுபடாமல் ஆக்கிவிடுகின்றதோ, மண்ணாக ஆக்கிவிடுகின்றதோ, காற்றிலிருந்து படைக்கப்பட்ட அந்த பறவைகள் அது மரணமடையும் பொழுது காற்றில் அது சேர்ந்து விடுகின்றது, புதிய காற்றாக மாறுகின்றது, நீக்கப்பட்டு விடுகின்றது. ஒவ்வொருவரும் அறிய வேண்டும், நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோமோ அவ்விதமாகவே மறைவோம். நான் எண்ணங்களால் படைக்கப்பட்டிருக்கின்றேனே தவிர உருவத்தால் படைக்கப்படவில்லை. நான் படுமோசமான நிலையில் நான் இறந்தே போய்விடுவேன் என்று எண்ணம் கொள்ளும் பொழுதும் சரி, அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஆற்றல் மிக்க ஒரு வாக்கு இறங்குகின்றது, சுகமடையுங்கள் என்று. அந்த சுகத்தை நான் விரும்பும் பொழுது என்னுடைய உயிர் பிறக்கின்றது, புதிய ஒரு படைப்பாக நான் மாறுகின்றேன். நம்பிக்கை கொள்ளும் பொழுது நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனத்துடைய ஒரு தேவை. வானங்களையும் படைத்தேன், பூமியையும் படைத்தேன், மனதையும் படைத்தேன், உங்களை உடல் உறுப்புகளாக இருக்கக்கூடிய வடிவத்தையும் படைத்தேன். இவை இரண்டிற்கும் இடையே எண்ணத்தையும் அமைத்தேன், அதன் மீது நீங்கள் நம்பிக்கையை கொள்ளுங்கள் என்ற ஒன்றுதான் உங்களிடமிருந்து நான் விரும்பியது. இறை வழிபாடு என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றல் அங்கு இறங்கியிருக்கின்றது, நீங்கள் சுகமடையுங்கள் என்று. வழிபடுங்கள், வழிபாடு செய்யாதீர்கள், உருவமாக்கிக் கொண்டு வழிபாடு செய்யாதீர்கள். எண்ணத்தின் மீது சத்தியமாக நன்மை யாவும் என்னிடமிருந்து நிகழக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் உங்களுக்காக அமைக்கப்பட்டுவிட்டது, ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்புங்கள், அதில் உங்களுடைய நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இரண்டையும் படைத்து பின்னர் உங்களுக்கான வாழ்க்கையும் அமைத்து அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற ஒன்று மட்டும்தான் உங்களிடம் எதிர்பார்ப்பது. நீங்கள் நோய்களாலும் கஷ்டப்படப் போவதில்லை. கடந்த கால அறிவு ஒரு குப்பை தொற்றி என்பதை நீங்கள் விளங்குவீர்கள். உங்களுடைய படிப்பும் உங்களுடைய புத்தகமும் உங்களுடைய கல்வியும் அவ்வளவுமே சாக்கடைகள் என்பதை அறிவீர்கள், அடிந்து விட்டவை என்பதை அறிவீர்கள். நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நான் பொருத்தி நாளைய வாழ்க்கையும் சாக்கடையாக ஆக்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு இது என்னுடைய விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழப்போவதில்லை. எண்ணம் ஒன்று உங்களுக்காக சுகத்திற்காக, அழகிற்காக, அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் ஒரே ஒரு எண்ணம், சுகமடையுங்கள், அழகான வாழ்க்கையை வாழுங்கள். இதற்காக நீங்கள் உருவத்தை தேடாதீர்கள். ஒருபோதும் உருவம் எண்ணம் இந்த இரண்டும் சமமல்ல. ஒன்று அடியக்கூடியது, இன்னொன்று படைக்கக்கூடியது. நாளைய தேவை எனக்காக படைக்கப்பட வேண்டும். நான் பார்க்கக்கூடிய பொருளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு படைப்பும் அடியக்கூடிய தன்மையை கொண்டிருக்கின்றது. பிறந்த நாள் முதலாக இறப்பு வரையில் பிறந்து விட்டேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, என்ற இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு படைப்பாக படைக்கப்பட்ட பிறகு அது அந்த நாளிலிருந்து இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து ஒரு அறிவா, இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், தன்னைத்தானே அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து அது ஒரு படிப்பு நான் பார்க்கின்றேன், ஆராய்ச்சி செய்கின்றேன். இன்னும் பூமிக்குள் சென்றும் நான் ஆராய்ச்சி தோண்டி எடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பேன். செத்துவிட்டு பிணமாக ஆகிவிட்டு அதில் உயிரோட்டம் இல்லாது இனி அது அடியக்கூடியது, மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய ஒன்றுதான் பாக்கி. அதிலிருந்து நீங்கள் தோண்டி எடுத்து உங்களுடைய அறிவை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்களா? ஒரு காலம் உங்களுடைய போக்குகளும் மனிதர்களுடைய அறிவு முறையும் கல்வி அறிவும் அவ்வளவுமே தீக்கிரையாக கூடியதும் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியதுமே தவிர அடியக்கூடியதை தவிர உங்களுடைய உள்ளத்தில் வேறு எதனையும் நீங்கள் வைத்திருக்கவில்லை. உங்களுடைய பெருமையாக கல்வி அறிவை கொண்டு விரும்புங்கள். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய படைப்பின் ஆற்றல் அத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவனை அறிய முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் அவன் இருப்பது சத்தியம். உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் எப்படி அறியாத நிலையில், வழிவகை அறியாத நிலையில் சுகமாக உணர்கின்றீர்களோ இது மாயை அல்ல, நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி விரும்பக்கூடிய ஒரு தேவை, அத்தியாவசிய தேவை. இந்த தேவையின் மீது உங்களுடைய வாழ்க்கையை இன்று நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள்களாக பார்க்கக்கூடிய அவ்வளவு மாயை, இந்த கண்கள் பார்க்கக்கூடிய அவ்வளவு மாயை. அப்படியானால் மிச்சமுள்ள மீதமுள்ள அந்த நான்கு புலன்களும், இந்த கண் என்ற பார்வை புலனோடு சேர்ந்திருக்கக்கூடிய மீதி நான்கு புலன்களும் உங்களுக்கான ஒரு மாயையாக பெரும் சோதனையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது கெட்டவற்றை மட்டும்தான் நாடும். படைக்கப்பட்ட அவ்வளவும் கெட்டவைதானே என்று கேட்டால், ஆம், அடியக்கூடியவை அவ்வளவும் கெட்டவைதான். அடியக்கூடிய பொருள்களாக நான் பார்ப்பது, பார்க்கக்கூடிய பொருள் அவ்வளவும் அடியத்தான் செய்யும் என்ற அந்த சத்தியத்தையும் நான் உணர்த்தப்பட்டிருப்பது உண்மையான அறிவாகும். அடிந்து கொண்டிருக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் ஆசையும் கொள்வீர்களா, இதில் வாட வேண்டும் என்று அடியக்கூடிய பொருள்கள், ஒரு நீர்வீழ்ச்சி அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது, நீங்கள் அது குதிப்பீர்களா? இல்லை, ஒரு காலம் கிடையாது, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி. அடியக்கூடியதாகவும் தானே அடிந்து சிதறக்கூடியது, மேலிருந்து வரக்கூடிய நீரானது விழுந்து சிதறக்கூடியதாக இருக்கின்றது, இருக்கக்கூடிய பாறைகளை பெயர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் உங்களுக்கு அறிவில்லை, தெளிந்த நீரோட்டமாக இருப்பது உங்களுடைய அறிவாக உங்களுடைய தேவையாகும். எந்த விதமான அதீதமான அழகும் அதீதமான சுகமும் நமக்கு அறிவு ஏற்பட்டுவிடும். மிதமானதாக இருக்க வேண்டும். நன்மைக்குரியது உங்களுக்கு வேண்டுமென்றால் அவசரமும் பட வேண்டாம், அளவு எடையை மீறவும் வேண்டாம். அந்த அளவு எடையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக கொடுக்கப்படுவது, உங்களுடைய கைகளுக்கு வருவது, உங்களை தடுவி செல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்தியானது உங்களை அதனளவில் கொண்டு போய் சேர்க்கும் அளவின்படி, அல்லது அளவின்படி உங்களை வந்தடையும். நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறீர்களானால் விருப்பமும் கொள்ளுங்கள், பொறுமையையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு பெருமை கொள்ளாதீர்கள். இறைவன் முன்பாக இறைவனுடைய ஒரு வாக்கு அங்கு இருக்கின்றது. உங்களுடைய வழிமுறைகளை கொண்டு நான் இதை சம்பாதித்துக் கொள்வேன் என்று அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் உங்களுடைய தகுதிக்கு மீறி நான் அதை சம்பாதிப்பேன், எதை சம்பாதிப்பேன், நீங்கள் பொருளை சம்பாதிப்பீர்கள். அந்த பொருளானது அழிந்து கொண்டிருக்கின்றது. அது அழிவதற்கு முன்பாக செலவு செய்யுங்கள். இறைவனுடைய நாட்டத்திற்காக வேண்டி எந்த எதை கொண்டு நான் சம்பாதிக்கின்றேன் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய நல்லறிவை கொண்டு நான் சம்பாதிக்கின்றேன், என் நன்மதிப்பை கொண்டு நான் சம்பாதிக்கின்றேன். அந்த நன்மதிப்பு உயிரோட்டம் உள்ளது, அது ஒரு பொருள் அல்ல, உங்களுடைய குணம். குணம் கெட வேண்டாம், குணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுடைய நற்குணம் உங்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களே உங்களுடைய பணம், அந்த பணமானது நீங்கள் வாழ்வதற்கா அல்லது நீங்கள் சாவதற்கா என்று கேட்டால், வாழ்வதற்கு என்று கூறுவீர்கள். இனி அந்த பணம் உங்களுக்கு விசாலமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குமா என்று கேட்டால், நிச்சயம் விசாலமான வாழ்க்கையை கொடுக்கும். அந்த பணத்தை கொடுப்பதன் காரணமாக உங்களுக்கு ஒரு நல்வாழ்க்கை உண்டா என்று கேட்டால், அந்த பணத்தை கொடுப்பதன் காரணமாக நல்வாழ்க்கை உண்டு. அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிப்பது செலவு செய்வதற்கா சேமிப்பதற்கா என்று கேட்டால், சேமிக்கவும் வேண்டும். உங்களுக்கு அறிவு என்ற ஒன்று வேண்டும் நீங்கள் சம்பாதிப்பதற்கு. அந்த அறிவுக்கு வயது இல்லை, ஆனால் உங்களுடைய உடல் உழைப்புக்கு வயது உண்டு. சீக்கிரமே அது சோர்வடைந்துவிடும், களைப்படைந்துவிடும். அது உங்களை விட்டும் காணாமலும் போகக்கூடிய அந்த வயசும் உண்டு. நாளைக்கு என் கைகால்கள் கொண்டு உழைக்க முடியாது, எனக்கு ஓய்வு வேண்டும் என்று உங்களுடைய கைகால்கள் சோர்வடைந்துவிடும். ஆனால் உள்ளமோ இன்னும் பிரகாசமாக இருக்கும். அந்த சோர்விலும் எனக்கு நன்மை வேண்டும் என்றும், நல்ல பார்க்க வேண்டும் என்றும், நான் மீண்டும் நடமாட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் நடமாட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், இல்லை சக்தி வேண்டும் என்று விரும்புங்கள், உயிராற்ற வேண்டும் என்று விரும்புங்கள். அழகும் அறிவும் எனக்கு என்னுடைய நன்மைகளில் அமைந்திருக்கின்றது. அந்த நன்மையில் அறிவும் இருக்கின்றது, அழகும் இருக்கின்றது. இந்த மூன்றுமே உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பிரகாசமாக ஆக்குங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு அதை சோர்ந்து போகும்படி செய்துவிடாதீர்கள், அதனை சாகரித்து விடாதீர்கள். உங்களுடைய அறிவு அவ்வளவு கெட்டது. இன்று நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள், என்னுடைய அறிவை கொண்டு சம்பாதிக்கின்றேனே தவிர என்னுடைய உடல் உழைப்பை கொண்டல்ல. உங்களுடைய நன்மதிப்பை கொண்டு சம்பாதிக்கிறீர்கள், ஆற்றலை கொண்டு சம்பாதிக்கின்றீர்கள். மனதின் ஆற்றல், அறியக்கூடிய தன்மையின் ஆற்றல், சிறப்பாக அதனை செய்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இங்கு இருக்கின்றது. காரணம், பலர் நம்புகின்றார்கள், பலர் நம்புவதில்லை. யார் இதனை நம்புவதில்லையோ, இருக்கக்கூடியதுதான் மற்றவர் என்ன கற்றுக்கொடுத்தார்களோ அதை கொண்டு மட்டுமே தான் நான் வாழ்வேன், இதில் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று யார் எண்ணுகின்றார்களோ, உங்களுடைய மனதில் உள்ளத்தின் ஆற்றலில் நம்பிக்கை இல்லை என்று யார் இருக்கின்றார்களோ அவர்கள் கூலியாட்களாகவும் தொழிலாளர்களாகவும் கடுமையாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் மனதின் ஆற்றலை நம்புகின்றார்களோ அவர்கள் லேசான வழி இருக்கின்றது, அழகான பாதை இருக்கின்றது, இறைவனுடைய அனுமதியும் இருக்கிறது, அனுக்கிரகமும் இருக்கின்றது, இன்னும் மேலான வாழ்க்கைக்காக வேண்டி அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று முதலாக உங்களுடைய அறிவு எனும் குப்பைக்குள் நீங்கள் செல்லக்கூடாது. நேற்றைய வாழ்க்கையை உங்களுடைய அறிவு, அறியக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய அறிவு, அறிந்து கொண்டிருப்பதை படித்துக் கொண்டு பெருமைப்படக்கூடியது உங்களுடைய அறிவு, ஆக்கப்பூர்வமாக உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைப்பதற்கு உயிரை படைப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த உயிரை பற்றி தெரியுமா என்று கேட்டால் எவருக்குமே தெரியாது. இருந்தாலும் நான் வாழ்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே, உயிர் இல்லாமல் உயிரை பற்றி தெரியாமல் பொருள் அடிப்படையை கொண்டு இந்த பொருள்களைக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று கூறுகின்றோமே, அந்த பொருள் அவ்வளவும் அறிந்து கொண்டிருக்கின்றன. நீங்களோ உயிரோட்டம் பெற்று இன்னும் உயர்ந்து வழங்கக்கூடியவர்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு உங்களுடைய இறைசக்தியை நம்புவீர்களா அல்லது உங்களுடைய அறிவை நம்புவீர்களா என்று கேட்டால் பெரும்பாலும் நாம் அறிவைத்தான் நம்பிக்கை கொண்டு இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. அறிவு அவ்வளவையும் நான் நிராகரிக்கின்றேன், மனிதர்களுடைய வழிமுறைகள் அவ்வளவையும் நான் நிராகரிக்கின்றேன். பெரும்பாலும் தங்களுடைய அழிவின் பாதையை கொண்டிருக்கக்கூடிய அறிவைத்தான் நம்புகின்றார்களே தவிர உள்ளத்தின் உயர்வான வாழ்க்கைக்குரிய பாதையை அவர்கள் அறியாத நிலையில் விரும்பிய போதும் மறுக்கின்றார்கள். எனக்கு தெரியாத ஒன்றின் மீது நான் எப்படி நம்பிக்கை கொள்வேன், நம்பிக்கை கொள்ளாமல் எப்படி நீங்கள் விரும்பினீர்கள், அழகான வாழ்க்கையாக இருக்கிறது சீச்சை இந்த படம் பிடிக்கும் சொல்லுங்கள், முதலாவதாக விரும்பினீர்களே, எப்படி விரும்பினீர்கள், யார் விரும்ப செய்தது, எதனை உங்களுடைய அறிவை கொண்டு மறுப்பீர்களோ எனக்கு கிடையாது என்று அதை விரும்ப செய்தது யார், ஏன் முதலாவதாக விருப்பமில்லாமல் இருக்கலாமே, விரும்பிய பிறகு எனக்கு ஆற்றல் என்பது காரணமாக வேண்டாம் என்று கூறுவதற்கு எப்படி யார் அமைத்தது என்பதை நான் அறிவேனே, ஆனால் நிச்சயமாக நான் அமைக்கவில்லை, எனக்கு முடியாத ஒன்றை நான் நிராகரிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், நானும் அதனை படைப்பேன், நான் என்னுடைய உள்ளத்தில் அமைப்பேன் என்று கேட்டால் பிறகு யார் நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் அழகான பாதைகளை கொண்டிருக்கக்கூடிய மேன்மையான தகுதிகளில் உங்களை உயர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட எண்ணங்களை அங்கு விதைத்தவன் யார் என்று கேட்டால் நிச்சயமாக இறைவன். ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த எண்ணம். நேற்றைய வாழ்க்கையில் வாழக்கூடாது. வானங்களும் பூமியும் ஒன்று மறைவானது, இன்னொன்று வெளிப்படையானது. வானங்கள் உங்களுடைய மனமாக இருக்கின்றது, பூமி உங்களுடைய உடலாக இருக்கின்றது, உடல் உறுப்புகளாக இருக்கின்றன. பார்த்து அறியக்கூடிய ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டிருக்கின்றன. இங்கிருந்து மனதிலிருந்து சக்தி உங்களுடைய உடலுக்கு வந்தால் தவிர அந்த மனதின் சக்தி நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நல்லவற்றின் மீது, கெட்டவற்றின் மீது நம்பும் பொழுது அப்படியே நான் சத்துவிட்டேன், நல்லவற்றை நம்பும் பொழுது நிச்சயமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வாழ இருக்கின்றேன். இந்த வகையில் உங்களுடைய நம்பிக்கையை நன்மையின் மீது அமையுங்கள். உங்களுடைய அறிவோ கெட்டதை நம்பும். இறைவனுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். தன் அறிவை கொண்டும் தன்னுடைய சாதனத்தைக் கொண்டும் தன்னுடைய சாதனைகளை கொண்டும் பெருமை கொண்டிருக்கூடிய நாடும் காலமெல்லாம் நிச்சயமாக அறிந்துவிட்டார்கள். நாம் 21 நூற்றாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட அட்வான்ஸ்மெண்ட் எங்களுக்கு இருக்குது, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். இந்த எண்ணம் இருக்கும் வரையில் இறைவனுடைய ஆற்றல் கிடையாது, பெருமை கொண்ட மனிதர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் கிடையாது. பணிவை மேற்கொள்ளுங்கள், பயபக்தியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதித்து வைத்திருப்பவை செலவாகிவிடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். உங்களுக்கு அவன் தர இருப்பது இன்னும் மேலான அறிவு. உங்களுடைய அறிவு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. இனி இந்த அறிவு கொண்டு மட்டும்தான் வாழ வேண்டும். நாளைய வாழ்க்கைக்கு புது அறிவு வேண்டும். உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், நம்முடைய அறிவுக்கு இதற்கு மேல் கிடையாது என்று. நம்பிக்கையை நன்மையின் மீது நாம் அமைக்காத வரையில் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம். உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எஞ்சியுள்ள நாளைய வாழ்க்கைக்கான தேனை தவிர இன்றைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நிச்சயமாக நாளைய வாழ்க்கை என்னை விட்டும் உயர்ந்து போகும் பொழுது நான் தாழ்ந்து விட்டேன். அந்த பயம் கவலை நமக்கு இப்பொழுது நம்முடைய இறைவன் அறிவிக்கின்றான். எப்படி நல்வாழ்க்கையை இறைவன் அறிவிக்கின்றனோ அதே மாதிரி எனக்கான கெட்ட வாழ்க்கையை நான் எப்படி ஏற்படுத்தி கொண்டேன், ஏன் திடீர் என்ற இந்த கவலை வந்தது, நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டீர்கள், இறைவனுடைய நல்லறிவுக்கு நான் பொருத்தமாக வாழ வேண்டுமே என்று. அந்த இறை பொருத்தம் உங்களுக்காக இறையாக அறிவிக்கப்பட்ட உங்களுடைய நாளைய தேவைகளின் மீது இன்று நீங்கள் அமையிருக்கின்றீர்கள். இந்த பொருத்தத்திற்கு அமையிருக்கின்றீர்கள். இந்த இறை பொருத்தத்துக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய அறிவை விட்டுவிடுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு உரசி பார்த்து முடியுமா முடியாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இறைவன் உங்களுக்கு மேல் தகுதி பெற்றவன் என்பது, அந்த கண்ணியத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருப்பது உண்மையானால், உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் வரும்பொழுது அங்கு உங்களுடைய இறைவாக்கு இருக்கின்றது. மாபெரும் ஆற்றல் மிக்க உயிரோட்டம் மிக்க உங்களுக்காக வாழ்வைக்கூடிய வானங்களிலும் பூமியிலும் பெரும் நிகழ்ச்சிகளாக உங்களுக்காக நிகழிருக்கின்றதே, மாபெரும் சக்தியை கொண்டு அந்த அதிசயமான வாழ்க்கைக்காக. நாளைய வாழ்க்கை அவ்வளவும் அதிசயமிக்கிறது, இன்றைய வாழ்க்கையும் அதிசயம் கொண்ட வாழ்க்கை தான். நீங்கள் வாழவில்லை, வாழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் வாழ்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே, அதன் காரணமாக முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு எந்த ஆதாயமும் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிட்டது. அந்த வாழ்க்கையின் மீதும் அந்த பாதையின் மீதும் இன்று நாம் அமையக்கூடாது. அத்தியாயம் 46:3. வானங்களையும் பூமியையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடல் உறுப்புகளையும் விளைச்சல் வரக்கூடிய உடல் உறுப்புகளையும் இந்த பூமியின் விளைச்சல் இருக்கின்றன. வானங்களில் இந்த விளைச்சல்களுக்கான அவ்வளவு மறைவான சக்திகளும் உயிரோட்டமும் இருக்கின்றன. அந்த உயிரோட்டம் உங்களுடைய மனதில் இருக்கின்றது. மனம் வானங்களோடு இருந்திருக்க வேண்டும். பூமியின் அடிப்படையை ஒட்டி ஆசை கொள்ளக்கூடிய உங்களுடைய உடல் உறுப்புகளை பார்த்தும் அங்க அடையாளங்களை பார்த்தும் ஆசை கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய இந்த வகையிலான வாழ்க்கையை நாம் விட்டுவிட வேண்டும். ஒருவரோடு நான் பழக வேண்டும் என்றால் அவருடைய மனதை கவனியுங்கள், அவருடைய உடலை கவனிக்காதீர்கள், இச்சையை கொள்ளாதீர்கள். அவர்களோடு நல்ல தொடர்பு வேண்டுமே என்று விருப்பம் கொள்ளுங்கள். மனதோடு இணைய வேண்டும் என்று விருப்பங்கள். உடலோடு இணைவது அசிங்கம், அசுத்தம். ஒவ்வொருவருக்கும் சரி. ஒரு கணவன் மனைவியை பார்த்து வரன் பார்த்து அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். உடலை பார்த்துத்தான், மனதை பார்த்தல்ல. அசிங்கமான வாழ்க்கை ஆரம்பமாகும். பின்னர் தான் அந்த உடல் ஆசையும் ஆசை 60 நாள், மோகம் அந்த 30 நாள், 90 நாள் கடிய உண்மையான குணங்கள் தெரிய ஆரம்பிக்கின்றன. அந்த ஆசையும் மோகமும் போக இப்பொழுது எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை வேண்டாம் பசிக்கிறது, எனக்கு விவாகரத்து வேண்டும். பொருள்களை நம்புவது அசுத்தமும் அசிங்கமும். பெண்ணை பார்ப்பதும் ஆணை பார்ப்பதும் திருமணத்திற்காக அசுத்தமும் அசிங்கமும் இந்த சடங்குகள். நீங்கள் உடலை பார்க்கின்றீர்கள், உடலை மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளத்தை பார்க்க முடியாது, அது பழக வேண்டும். அப்படியானால் லவ் மேரேஜ் பண்ணுமான்னு கேட்டால் அதுவும் தவறு. அப்படியானால் என்ன, இறை பொருத்தத்திற்கு வாழுங்கள். உங்களுடைய இறை குணத்திற்கு தகுந்தவாறு, இறை குணத்திற்கு தகுந்தவாறு உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்பது அவனுடைய கடமையாக இருக்கின்றது. உங்களை படைத்து, குழந்தையாக படைத்து, பின்னர் உங்களுக்கு வாலிபு பருவத்தை கொண்டு வந்து அதில் பாலுணர்வுகளையும் கொண்டு வந்து பின்னர் அதில் உங்களுக்கு நன்மை எது தீமை எதையும் அறிவித்து இவ்வளவையும் தயார் செய்து அவனுக்கு உங்களுக்கான நன்மையான ஒரு குணவதியை கொண்டு வருவது அல்லது குணநலனை கொண்டு வருவது அவன் காரியமா உங்கள் காரியமா? நான் வாழப்போகின்றேன், பெண் அழகாக இருக்கிறாள், ஆண் அழகாக இருக்கின்றான். இந்த அசிங்கமான போக்கை விட்டுவிடுங்கள். இறைவன் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இடையில் நேசம் உருவாகும். அது உடல் கவர்ச்சி அல்ல, மனதினுடைய இணைப்பு. அந்த இணைப்பின் பிரகாரம் நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, இறைகுணத்தோடு நிச்சயிக்கப்பட்டது. மற்றபடி பெற்றோர்கள் பார்த்தார்கள், நான் அழகை பார்த்து மயங்கிவிட்டேன், இவை அனைத்துமே படுகொலை குறித்து சென்றுவதாக இருக்கின்றது. இந்த வகையில் வாழ்வதற்கு பார்த்து பார்க்காமலே நீங்கள் அந்த வரன் பார்த்த பிறகு அந்த நேரத்தில் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்பது கொஞ்சம் பரவாயில்லை அவ்வளவுதான். ஆனால் யார் உண்மையில் மனதை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் போதுமானவர். உலகமே எதிர்த்து என்றாலும் சரி, அவர்களுடைய அந்த திருமணம் நிறைவேறும். நான் என்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்கு பிள்ளைகளாக பார்க்க நீங்களும் பார்க்கலாம். தவறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெரும் கஷ்டங்களும் வேதனைகளும் அதை தொடர்ந்து வரும். இவர்கள் தான் சமாளிப்பார்கள். இவர்களே சொல்வார்கள், நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்தால் நாங்கள் தான் நிற்கணும் சொல்லிட்டு. கஷ்டம் கண்டிப்பாக வரும், உங்களால் சுகப்படுத்த முடியாது, பிரித்து வைப்பதை தவிர. எண்ணத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணங்கள் பல இருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் சீர்கேடுகளுக்கு எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நன்மையான ஒரு விஷயம் அறிவிக்கப்படும் பொழுது அதற்கு நான் தகுதியில்லை என்று இருக்கும் பொழுது தகுதி படைத்தவன் யார், எவன் எனக்கு அறிவித்தானோ அவன் தான் தகுதி படைத்தவன், நான் அவன் பக்கமே திரும்புகின்றேன். மனதின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய மூளை என்பது கெட்ட அறிவு. நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் நேற்று வரையில் நான் எதனை அனுபவங்களாக கொண்டிருந்தேனோ இதுபோலதான் அறிவு. நேற்றைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியது உங்களுடைய அறிவும் உங்களுடைய புத்தியும். நாளைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக அந்த மூளையானது உதவாது. நேற்றைய வாழ்க்கையிலும் இன்றும் ஒரு ஜடத்தை போன்று, ஒரு ஆடு மாடு கழுதைகளை போன்று வாழ முடியுமே தவிர, மனிதனாக வாழ்வதற்கு உள்ளம் தேவை, மனம் தேவை. அங்கு என்ன இருக்கிறதோ அதை விரும்பும் பொழுது மட்டும்தான் இதற்கு கொஞ்சம் ரோஷனம் வரும். நம்ம யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. இது அறியவும் செய்யும் புதிய அறிவும் அங்கு வரும். இதை நம்பிவிட்ட பிறகு, நிரப்பமாகிவிட்ட பிறகு புதிய அறிவுக்கு இடமில்லை. நாளைய வாழ்க்கை நான் பாக்கி வைத்திருப்பது நல்ல விஷயங்கள் வேண்டும். இப்பொழுதும் சரி, எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அந்த நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பினீர்களானால் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, கெட்ட வாழ்க்கை அறிந்து கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு கேடு இருக்கின்றது, என்னவென்று விளங்கவில்லை. ஆனால் எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும். விரும்புங்கள். அதை பற்றி எப்படி வாழ்வது என்று யோசிக்காதீர்கள். இன்னும் படுமோசமான வாழ்க்கை ஒன்று வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தப் போகின்றீர்கள். அந்த அறிவு மூளையில் இருக்கின்றது. அந்த மூளையோ நேற்று வரை என்றதை எதனையெல்லாம் கிரகித்ததோ அதைத் தவிர வெளிப்படுத்தாது. நேற்று வாழ்க்கையோ இறந்துவிட்ட வாழ்க்கை. அறிவை உபயோகப்படுத்தும் பொழுது நான் செத்த வாழ்க்கைக்குள் இன்னும் படுமோசமாக சென்று கொண்டிருக்கின்றேன். படைக்கக்கூடிய சக்தி மிக்க அந்த இறை ஆற்றல் மிக்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களை மனதிற்கக்கூடிய அந்த தேவையை அழகான வாழ்க்கை அதற்கு உருவம் கற்பிக்காதீர்கள். இந்த மூளை உருவம் கற்பிக்கும். கண் காது மூக்கு எல்லாமே சேர்ந்து மூளைக்கு கலக்கூடிய அந்த ஒரு உருவம் என்பது நாளைய வாழ்க்கைக்கு மறைவாக இருக்கக்கூடிய அடிவில்லாத அழகான வாழ்க்கையும் சத்தியமிக்க வாழ்க்கையும் வேதனைகளோ சோதனைகளோ தீண்டாத வாழ்க்கையுமாக எனக்கு ஒரு சுகமான சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இங்கு இருக்கும் பொழுது நேற்றைய வாழ்க்கைக்குரிய அவ்வளவு விஷயங்களையும் கொண்டு இதுதானோ இங்கு இருப்பது என்று எண்ணிக்கொண்டு நாம் அதனுடன் செல்கின்றோம். அது செத்துவிட்டது. ஏற்கனவே நாளைய வாழ்க்கையை நேற்றைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எடுத்து வருகின்றீர்கள். இறைவனோ நேற்றைய வாழ்க்கையிலிருந்து நாளைய வாழ்க்கைக்கு உங்களை புகுத்து நினைக்கின்றான். விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் யார் என்பதை விரும்புங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர பயக்கப்பட்டது இறையாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. எண்ணத்தின் மீது சத்தியமாக சத்தியமான அழகான உணர்வு அனைத்துமே இறைவனிடமிருந்து உங்களுக்காக உருவாக்கப்பட இருக்கின்றது. உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது. சமீபமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணம் ஒன்று உங்களுடைய பார்வையை கொண்டு எண்ணங்களாக உருவங்களாக சிதறிவிட்டது. கண்ணாடி போன்று இருக்கக்கூடியது உங்களுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியதுதான் வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடியதே உங்களுடைய எண்ணங்கள். உங்களுடைய அறிவு என்று வரும்பொழுது அந்த கண்ணாடி உடைந்த சில்லுகளாக மாறிவிடுகின்றன. அவ்விதமாக ஒரு எண்ணம் அழகான எண்ணம் எண்ணங்களாக சிதைந்து விட்டது. அதனை பொறுக்கினாலும் ஒட்ட வைத்தாலும் சரி அது உண்மையான ஒரு நன்மையை கொண்டிருக்கக்கூடிய பிரதிபலிப்பாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை. இன்று உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையல்ல, இனி வாழ இருக்கக்கூடிய வாழ்க்கை. வாழ்ந்த வாழ்க்கை கெட்டது, வாழ இருக்கக்கூடிய வாழ்க்கை நன்மையானது. விரும்புகின்றேன், நான் வாழ விரும்புகின்றேன் இப்பொழுதுதான். நாளைய வாழ்க்கை அவ்வளவு உங்களுக்கு அசமித்து விட்டது. நாளைய வாழ்க்கை இன்னும் பாக்கி இருக்கிறது. நான் நாளைய வாழ்க்கை விரும்பவில்லை, நான் இறந்து விடவே விரும்புகின்றேன் என்று கூறக்கூடிய அந்த வாழ்க்கையைத்தான் நோக்கி இன்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்காக அமைக்கப்படுகின்றது. அது ஒரு குறித்த காலத்தவணின் மீது அமைக்கப்படுகின்றது, அல்லது அந்த காலத்தவணின் மீது நீங்கள் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறீர்கள். இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால் ஒவ்வொரு பொழுதும் நன்மையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அதன் நிலையில் நீங்கள் செயல்படாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நேற்றைய வாழ்க்கை கொண்டு எனவே நீங்கள் பாவமணிப்பு தெரிவர்களாக வாழ்ந்து வாருங்கள். நாளைய வாழ்க்கைக்காக என்னுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாடுங்கள் என்று கூறும்பொழுது நான் நேற்றைய வாழ்க்கையை கொண்டுதான் என்று வாழ்க்கையை நான் அவசரப்பட்டோ ஏதோ செய்து கொண்டிருக்கின்றேன், தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கைக்கு வா என்று கூப்பிடும்பொழுது நேற்றைய வாழ்க்கையை புகுந்து கொண்டு அதை நீ மறந்த நிலையில் இந்த தேவையை கொண்டிருக்காத நிலையில் நான் பிரார்த்தனை மேற்கொண்டிருக்காத நிலையில் நேற்றைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டு அதனுடைய அறிவை கொண்டு அவசரமாகவும் வேகமாகவும் கோபமாகவும் சண்டை சச்சரவுகளோடும் இவ்வளவு அசிங்கமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவ மன்னிப்பு தேட வேண்டியவனாக இருக்கின்றேன். உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். எந்த நேரமும் நான் நேற்றைய அறிவை உபயோகப்படுத்தும் காரணமாக எந்த நேரமும் உள்ளச்சத்தோடு இருங்கள். இறைவன் அறிவித்த ஒரு அறிவிப்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்று எதனை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது தவறிவிடுமே என்று நீங்கள் பயப்படுவீர்கள். எது உங்களுக்காக உருவாக இருக்கிறதோ அது தவறிவிட்டால் நாளைய வாழ்க்கை எத்தனை காலத்திற்கு நான் தவறுவேன் என்று தெரியாது. அச்சம் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய பெரும் சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பணம் செலவு செய்யுங்கள். நீங்கள் சம்பாதிக்க விரும்புகின்றீர்கள். சம்பாதிக்க விரும்புவது செலவு செய்வதற்காக, சேர்த்து வைப்பதற்காக அல்ல. சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் சம்பாதிப்பதற்கு சம்பாதிக்காமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வருமானத்தை விரும்புகிறீர்களா அல்லது சேமிப்பை விரும்புகிறீர்களா என்று கேட்டால் பெரும்பாலும் சேமிப்பு இருந்தால் நல்லது. ஆனால் வருமானம் தடைப்பட்டுவிடும் சரியா என்று கேட்டால் இல்லை வருமானமும் வேண்டும். ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். வருமானம் வேண்டுமா சேமிப்பு வேண்டுமா என்று கேட்டால் வருமானம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு ஒரு 2000 ரூபா நான் சேர்த்து வைக்கிறேன். என் சம்பளம் 30000 ரூபா, 2000 ரூபா சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னால் இந்த 2000 சேர்த்து 32 சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகள். நீங்கள் 10 லட்சம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 லட்சத்தை மிஞ்சக்கூடிய கோடிக்கணக்கில் நீங்கள் விரும்புங்கள். அவ்வளவும் செலவு செய்யுங்கள், சேர்த்திருக்காதீர்கள். செலவு செய்வதற்குள்ள விசாரம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவன் நன்மதிப்புக்குரிய அந்த நல்ல வாழ்க்கையையும் நல்ல குணத்தையும் நல்லறிவையும் அந்த அறிவினுடைய சூட்சமத்தையும் உங்களுக்கு அவன் அறிவிப்பான். பிற மனிதர்களுக்கு எந்த கேடும் இல்லாமல் தன்படுத்தியிருந்த மேலான அறிவை கொண்டு அவங்களுடைய பொருள்களிலிருந்து தாராளமாக உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்காக அமைப்பான். எண்ணம் கொள்ளுங்கள், சத்தியத்தின் மீது எண்ணம் கொள்ளுங்கள். செலவு செய்வதற்கு விரும்புங்கள். யாருக்கு செலவு செய்வோம், நன்மையாய் யாருக்கு விரும்புகிறோமோ அவங்க செலவு செய்வோம். என் மனசுக்கு யார் பிடித்தமாக இருக்கும் உங்களுக்காக செலவு செய்வோம். மனசு தோணும். எனக்கு பிடிக்காத மாதிரி செலவு செய்ய மாட்டேன். ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஒருவர் பொதுவாக என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அந்த கடைக்கு போகலாம், எதுக்காக பேரம் பேசலாம், குறைச்சி கொடுக்கலாம், அதை ஏற்றுப்பார். ஆனால் நல்ல பொருளாக வேணும். யாரொருவர் மீதும் நீங்கள் நண்பு கொண்டிருப்பீர்களானால், அவங்க நண்பர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் அவருக்கு அதிகமாக கொடுப்பீங்களா, குறைச்சி கொடுப்பீங்களா? அங்கே போய் பேரம் பேசுவீங்களா? ஒரு புடவை விலை 6000 ரூபாய், 5000 ரூபாய், இது என்னுடைய நண்பனுடைய கடை, நான் 10000 கொடுத்து அந்த 5000 ரூபாய் வாங்கி வருகின்றேன், குட் வில் ஃப்ரம் மீ டு ஹிம். அப்படி செய்யணும். நல்லவங்களுக்கு கொடுக்கணும், நம்பிக்கையாளர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், நண்பர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், அந்த குட்வில் இருக்கணும். அவங்க 5000 ரூபாய்க்கு ஒரு பொருத்தான்னு சொன்னால் 6000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டுவாங்க, 7000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க, 10000 கொடுத்து வாங்கிட்டுவாங்க. அது 5000 ரூபாய் அடிமாட்டு விலைக்கு அவன்கிட்ட போய் பேசாதீங்க. உங்கள் நண்பன் இல்லை, அவன் உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய விரோதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கு. ஒரு குட்வில் வேணும். எங்கே பேரம் பேசக்கூடாது, நண்பர்கள்ட்ட பேரம் பேசக்கூடாது. எங்கே அதிகமாக கொடுக்கணும், நண்பர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நல்லெண்ணம் இருக்குது. செலவு செய்யுங்க, அதில் குறைஞ்சி பெற மாட்டோம். இப்போ தான் அந்த பொருளுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. மனசார கொடுக்கக்கூடிய அந்த பொருளுக்கு, அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் அங்கே இருக்கின்றது. வெறும் காசை பார்த்துக்கிட்டு இந்த பொருள் எடுத்துருப்பாங்க, இந்த காசுக்கு இந்த பொருள் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லும்போது அது செத்து விட்டது. இந்த காசுக்கும் உபயோகம் கிடையாது. நல்ல மனசோடு வேணும் வாங்கணும்னு சொன்னால் தாராளமாக செலவு செய்யுங்க. இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளாக இருக்கட்டும், நல்ல மனசோடு கொடுக்கும் பொழுது வாழ்நாள் முழுமைக்கு உபயோகப்படும். பேரன் பேசி வாங்கி இந்த மனசு இல்லாமல் பொருளாக கொடுக்கும்போது வியாபாரம் தான் முக்கியங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முக்கியம் கிடையாது, நன்மைக்கு முக்கியம் கிடையாது, குணத்துக்கு முக்கியம் கிடையாது. காசுக்கு பொருள் எடுத்து போக சொல்லும்பொழுது அந்த வாழ்க்கை பூரா உபயோகப்படக்கூடியது, ஒரு நாள் கூட உபயோகப்படாது. அது வாங்கின அன்னைக்கே அதை பற்றி அசிங்கமாக இருக்கும், மோசமாக இருக்கும், அதை பற்றி ஏதோ ஒரு பழைய இருக்கும், அவ்வளோதான் சுகமாக இருக்காது. செலவு செய்யுங்கள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்யாது, அது அழிந்து விட்டு அசிங்கம். அதை கும்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், அது உங்களை விட்டு நீங்கும். அந்த பணத்தை, அந்த பேப்பரை கழுத கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டு அந்த சேமிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்களே, அவ்வளவு நெருக்கப்பட்டக்கூடியது. உயிரோட்டம் உள்ளவை அனைத்தும் நீரிலிருந்து படைத்தான், அந்த குளிர்ச்சியில் வாழுங்கள். நீங்கள் சம்பாதிக்க விரும்புகின்றீர்கள், செலவு செய்யாமல் இருக்கும்போது எதுக்காக சம்பாதிச்சு ஏன் கொடுக்கணும்? இதை உடைய கேள்வி. சேமித்து வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் எதற்காக சம்பாதிக்க? வருமானம் நின்றுவிடும். சேமிப்பை நீங்கள் மேற்கொள்ளும் முறையில் வருமானம் நின்றுவிடும். உங்களுடைய நல்லறிவுக்கு இது பொருந்தும், எட்டும். எப்படி என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் செலவு செய்வதற்காக சம்பாதிக்கின்றேன், சேமித்து வைப்பதற்காக அல்ல, செலவு செய்யப்பதற்காக அல்ல, என்னுடைய விசாலமான வாழ்க்கைக்காக அல்ல, நெருக்கடியான வாழ்க்கைக்காக நான் சம்பாதிக்கின்றேன். சம்பாதிக்காமல் இன்னும் நல்ல நெருக்கடியாக இருக்கலாம். செலவு செய்வதற்கு யார் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் ஆகிறது. தூர் வாடுறோம், தண்ணியை இறைக்கிறோம், இதில் வந்து அதிகமாகுமா நீர்வரத்து குறையுமா எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் சேமிப்பை பெருவெள்ளம், அந்த வெள்ளத்தை சாகனத்தை பேர் பிடிக்க முடியாது. எல்லாம் மனிதர்கள் கற்றுக் கொடுப்பது அவ்வளவும் கெட்டது. கெட்டது கெட்டதை தவிர இல்லை, நல்லறிவு என்று போற்றிக்கொண்டு கெட்டதை போற்றிக்கொண்டிருக்கிறார். நாமும் பெரும்பான்மையான மக்களிடம் சேர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சேமிப்பே வாழ்க்கை என்று கூறுவார்கள், இல்லை செலவு செய்வது வாழ்க்கை. இது உங்களை நல்லறிவுக்கு பொருந்தும், எட்டும். ஆம், செலவு செய்ய வேண்டும், அதற்காகத்தான் சம்பாதிக்கின்றோம். இறைவன் எனக்கு கொடுக்கின்றான் என்ற நல்லறிவு, அந்த நல்லறிவு பெருக வேண்டும் என்ற சம்பாதித்திற்காக குறுக்கு புத்தியும் கிறுக்கு புத்தியும் கூடாது, நயவஞ்சகமும் துரோகமும் கூடாது. நான் அதிகமாக சம்பாதிப்பதற்கு செலவு செய்பவர்களுக்கு நயவஞ்சகம் துரோகம் இருக்காது. நண்பர்களிடத்தையே நயவஞ்சகத்தை பார்ப்பார்கள். செலவு செய்யும் பொழுது அந்த கடைக்கு சென்று அவர்களிடம் பேரம் பேசி குறைந்த விலைக்கு வாங்கிக் கொண்டு வருவார்கள். அது அவர்களுக்கு உபயோகப்படாது என்பது தெரிந்திருந்தோம் அல்லது தெரியாதோ அவர்களுக்கு அது நஷ்டம்தான். அவர் செலவழித்தது கொண்டு அவர்களுக்கு லாபம் இல்லை, அவர் செலவழித்துக் கொண்டு அவர்களுக்கு பயனும் கிடையாது. நன்மையை சமாளித்துவிட்டது போன்று சில காசுகளை சேர்த்து வைத்துக் கொண்டு வருவார்கள், அதில் அவர்களுக்கு நன்மை இல்லை என்று தெரிந்த போதும் அதில் ஈடுபடுவார்கள். உங்களுடைய உள்ளங்களின் மீது சத்தியமாக உங்களுடைய உடல்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து விளங்கி கொண்டிருக்கின்றது, விளைந்து கொண்டிருக்கின்றது. உன் உடல் உறுப்புகளை பார்க்காதீர்கள், உங்களுக்கு அங்கு நோய் இல்லை, அங்கு எந்த விதமான கேடும் கிடையாது. உள்ளத்தில் சங்கமிக்கிறது ஒவ்வொரு விஷயமும், அங்கு உங்களுக்கு பதிலும் வருகிறது, சுகமாகுங்கள் என்று. இருக்கிறது என்று கூறாதீர்கள். பொருள் அடிப்படையிலான வாழ்க்கை, உருவ வழிபாடு, இங்கு இருக்க இது கத்தவில்லை வலிக்கிறது என்று இங்கு கத்துகிறது. சுகமாகுங்கள் என்று இது கூறவில்லை, இங்கு கூறப்படுகின்றது. இறை வழிபாடு அவ்வளவு அழகானது. நம்புங்கள், அந்த நிமிடமே இந்த வழி போகும். அல்லது பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இதை நம்பிக்கை கொண்ட விதமாக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமையை என் இறைவனை நீ கொடு என்று கேளுங்கள். நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறாதீர்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார், அவ்வளவு மாபெரும் சக்தி கொண்டது அந்த பொறுமையை என்பது நான் பொறுமையாக பெற்றுக் கூடாது. பின்னர் ஒரு காலம் வரும், நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், எவ்வளவுதான் என்னால் பொறுக்க முடியும் என்று நீங்கள் கூறுவீர்கள். இதுக்குமே நான் எப்படி பொறுக்கிறது? இதுவரைக்கும் இறைவன் கொடுத்த பொறுமையை உபயோகப்படுத்தினீர்கள், நீங்கள் நான் பொறுத்துக் கொள்வேன் என்று கூறினீர்கள். இப்பொழுது அந்த அளவீடு மிஞ்சும் பொழுது என் இறைவனே அப்பொழுதாவது பொறுமையை கூட என்று கேளுங்கள். எனக்கு பொறுக்க முடியவில்லை என்று கூறாதீர்கள். பொறுமை வேண்டும், பணிவு வேண்டும், இறைவன் முன்பாக சரணாகதி வேண்டும். என்னுடைய அறிவு அங்கு இயங்கக்கூடாது, என்னுடைய நம்பிக்கை இயங்க வேண்டும். உங்களுடைய இறை நம்பிக்கை, இறைவன் விதித்துக்கூடிய அந்த இறையான தேவை, அழகான தேவைகள், மனதிற்குரிய அந்த இறை பெரியதா, அந்த இறையின் மீது நம்பிக்கை கொள்வதே இறைவனை நம்பிக்கை கொள்வதாகும். அதிலிருந்து இறைவனை வெளியேற்றிவிட்டு அதனை நீங்கள் பொருளாகவும் உருவமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, அவ்விதமாக அல்ல. அவனுக்கு ஒரு கட்டிடம் வைக்கின்றீர்கள், மூன்று பேரும் மூன்று விதமான அமைப்புகளை கொண்ட கட்டிடங்கள். நிச்சயமாக இறைவன் இங்கே இருக்க விரும்புகின்றான், அங்கல்ல. ஆனால் நீங்களோ அவனை இங்கே இருக்க விரும்பவில்லை. தூக்கி வெளியில் வீசிவிட்டு நான் வரும்போது கவனித்துக்கொள், என்னுடைய வயலின் தலையிடாது, எனக்கு வேறு வேலை கிடைக்கிறது. இவ்விதமாக அசிங்கம் இறைவனை நாம் படுத்துகின்றோம். அந்த அசிங்கப்படுத்துவதை விட்டு விலகும் பொழுது இறைவனுடைய ஆற்றல் நமக்கு இருக்கின்றோம், அவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கின்றது. இன்று முதலாக இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. உருவ வழிபாடு பண்ணாதீங்க. செத்து பணமாக ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடியது இங்கேருந்து வருத தவிர இங்கே இல்லை. நம்பிக்கையின் காரணமாக நன்மையை விரும்புங்கள். புத்தகத்தை படிக்காதீங்க, உங்களுடைய நியூஸ் கேட்காதீங்க, மெடிக்கல் நியூஸ் கேட்காதீங்க, மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீங்க, உள்ளத்தின் வழிமுறையை பின்பற்றுங்கள். அது இறை வழிபாடாக இருக்க வேண்டும், அங்கே உங்களுடைய இறையாற்றல் பெருக்கும். எச்சரிக்கை செய்யப்படுகின்றது, நாளைய வாழ்க்கை படுமோசமாக இருக்கிறது என்று இன்று எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. எனக்கு உடனே உலகமே முடிவிட்டது போன்று நீங்கள் என்னை நம்பாமல் என்னுடைய அருவமான சக்தியாக இருக்கக்கூடிய விளைச்சல்களை உருவாக்கக்கூடிய படைக்கக்கூடிய இந்த ஆற்றல் மிக்க சக்தியை நீங்கள் நம்புவதற்கில்லை. படைத்து அடுகிக் கொண்டிருக்கூடிய அந்த அறிவை கொண்டுதான் நீங்கள் உங்களை வெற்றிக் கொண்டிருந்தீர்கள். அந்த அறிவை கொண்டு உங்களால் நாளைய வாழ்க்கைக்கு என்ன அறிவிக்கப்படுகின்றதோ எட்டி பிடிக்க முடியாது. இருந்தபோதும் நீங்கள் அதை நம்புகின்றீர்கள். வெற்றி விளக்குங்கள். உங்களுடைய அறிவை வெற்றிவிட்டு அறிவுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஞானம் மிக்க ஆற்றல் மிக்க என்னுடைய அழகான வாக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். பொறுமையிடுங்கள். உங்களுக்காக விளங்கி கொண்டிருக்கின்றது. எந்த நோயும் கிடையாது உடம்புல. காரணம் உங்களுடைய அறிவு. சைத்தான் உங்களுடைய அறிவு பிணக்காட்டில் பெய்தான் இருக்கும். நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவு பிணக்காட்டு அறிவு தானே. இந்த கெட்ட சக்தியை சைத்தான்களை பேய்களை நீங்கள் பின்பற்றினால் அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எந்த மனிதரையும் நம்பக்கூடாது, எந்த மனிதனை வழிமுறையும் நம்பக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி, அந்த சக்திக்கு இணையாக உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் கிடையாது. அவ்வளவு ஒட்டுமொத்த ஆயிரம் கோடி மக்களும் திரும்பினாலும் சரி, அந்த ஒரு சக்திக்கு இணையாக கிடையாது. அவ்வளவும் அறியக்கூடியவை. நான் இதற்கு மேலாக படைக்கப்படுகின்றேன். அந்த படைப்பின் பக்கம் திரும்புங்கள். மனதின் பக்கம் திரும்புங்கள். வானங்களின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்வின் ஆதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவை இங்கே இருக்கின்றன, வானங்கள் இருக்கின்றன. அவை செயல்படும் உங்களுடைய உடல் உறுப்புகளை தீக்குவதற்கு, சரி சீர் செய்வதற்கும், அதில் உள்ள கேடுகளை நீக்குவதற்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய புதுப்பித்தலுக்கும் அங்கிருக்கின்றது. நீங்கள் புதிய படைப்பாக என்று மாற இருக்கின்றீர்கள். வானங்களையும் பூமியையும் 46 அத்தியாயம் 3 வசனம். வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் தேவைகளையும் விருப்பங்களையும் அதன் மீது நம்பிக்கை மட்டும் நீங்கள் வையுங்கள். மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக தன்னுடைய இறைவன் அனுமதி கொண்டு உங்களுடைய வானங்கள் இயங்கும், பூமி விளையும். அதில் உங்களுடைய புற வாழ்க்கையும் உண்டு. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக உங்களுடைய உறுப்புகள் அவ்வளவும் சீர்படுத்தப்படும். உங்களுடைய அக வாழ்க்கையும் உண்டு. இந்த இரண்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுடைய அறிவை விட்டுவிடுங்கள். இங்கு திரும்புங்கள். அறிவை உபயோகப்படுத்தும் போதெல்லாம் கவலை உண்டு, எச்சரிக்கை உண்டு. அதனை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அதனை மிகைத்து நான் திரும்பும் அதே அறிவை கொண்டு இன்னமும் மோசமாக கொண்டிருக்கின்றேன், மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. எனினும் இதனை நிராகரிப்பவர்கள் யார் இதனை நிராகரித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இப்பொழுதும் அச்சமூற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கை மோசமாக இருக்கின்றது. என்னை மட்டும் நாங்கள் உங்களுடைய அறிவை நம்பாதீர்கள், மனிதர்களை நம்பாதீர்கள், அவருடைய வழிமுறைகளின் பக்கம் செல்லாதீர்கள் என்று அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை மறுத்தவர்களாகவும் மறந்தவர்களாகவும் புறக்கணித்தவர்களாகவும் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அலட்சியத்தின் கேடு விளைவு, அதனுடைய விளைவு சமீபமாக நிகழக்கூடியதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கவலை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதோ நிகழ வேண்டியது இறைவனுடைய அறுதலை கொண்டு மிகப்பெரும் வாழ்க்கைக்கு பதிலாக மிக கேடான வாழ்க்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது பொருள். எந்த அளவுக்கு அந்த கவலையை நீங்கி மனசுக்கு அமைதி இருக்கிறதோ நல்வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய துன்பங்கள் நீங்கி சுகமான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள். இந்த அத்தியாயத்தை கொண்டு இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். உங்களுக்கு புது அத்தியாயம் உருவாகின்றது இந்த வாழ்க்கை முதலாக. இன்று முதலாக நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கின்றான். பயபக்தியாளர்களுக்கு அவன் விதித்த ஒன்று என்னை விட்டும் காணாமலாகிவிடக்கூடாது. என் அறிவின் காரணமாக பணிந்து விட்டேன், என் அறிவு என்ற துர்பாக்கியை தந்து விலகுகின்றேன், மனிதனுடைய கல்வியை விட்டு விலகுகின்றேன். என் இறைவனே என்னையும் என் குடும்பத்தினரையும் உன்னுடைய பாதையில் சீர்படுத்துவாயாக, சிறப்பான வாழ்க்கைக்காக வேண்டும். இந்த பிரார்த்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துவாங்க.